வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
அன்பர்களே, நீங்கள் ஆர்வத்தோடு வேதத்தை கற்று வருகிறீர்கள். உங்களுக்காக தேவனை துதிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனவே நீங்கள் பாக்கியவான்கள் வரிசையில் இருக்கிறீர்கள். உற்சாகத்தோடு வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, மீண்டுமாக உங்களை சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாம் இன்று முதல் சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை சிந்திக்கப் போகிறோம். முதலாவது அதை குறித்த ஒரு சிறிய அறிமுகத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சகரியா என்ற பெயருக்கு யெகோவா தேவனால் நினைவு கூறப்படுகிறவன் என்று பொருளாகும். இவருடைய தகப்பனார் பெரகியா. இதற்கு யெகோவா ஆசீர்வதிக்கிறவர் என்று அர்த்தமாகும். பெரகியா என்பவர் இத்தோவின் மகன். இத்தோ என்பதற்கு நியமிக்கப்பட்ட நேரம் என்பது அர்த்தமாகிறது. இந்த மூன்று பெயரின் அர்த்தங்களையும் ஒன்று சேர்த்து பாருங்கள். இது பாபிலோனிய சிறைப்பிடிப்பிலிருந்து திரும்பியிருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்க வேண்டும். அதன் மொத்த அர்த்தம் நியமிக்கப்பட்ட வேளையில் தேவன் நினைத்து ஆசீர்வதிப்பார் என்பதே. எபிரேய மக்கள் மத்தியிலே இந்த சகரியா என்ற பெயர் பொதுவாக காணப்பட்ட போதிலும், அதாவது பழைய பாட்டிலே 28 சகரியாக்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த சகரியா புத்தகத்தை நம்முடைய கர்த்தர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 35 வசனத்திலே குறிப்பிடும் பொழுது பரகியாவின் குமாரனாய சகரியாவோடு ஒப்பிட்டு கூறும் வேத ஆசிரியர்கள் உண்டு. அநேக வேத வல்லுநர்கள் இதை குறைத்து மதிப்பிடுகிறார்கள். இருந்த போதிலும் எபிரேய மொழியிலிருந்து அரமிய மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்தவர்கள் சகரியா ஆசரிப்பு கூடாரத்தில் கொல்லப்பட்டார் என்று சொல்வது ஆர்வம் தரக்கூடியதாய் இருக்கிறது. அவர் தீர்க்க தரிசியாகவும் ஆசாரியனாகவும் இருந்தார் என்றும் இவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நெகேமியா 12:4 பார்க்கும்பொழுது இத்தோ என்பவர் ஆசாரிய குடும்பத்தின் தலைவர்களில் ஒருவராக குறிக்கப்படுகிறார். மேலும் ஜோசிபஸ் என்ற வரலாற்று ஆசிரியர் பரகியாவின் மகனான சகரியாவின் கொலையை குறித்து விளக்கமாக எடுத்துக் கூறியிருக்கிறார். இந்த கொலை தேவாலயத்திலே வைத்து நடைபெற்றது என்றும் எருசலேமின் அழிவிற்கு சிறிது காலத்திற்கு முன்னர் சமய வெறியர்களால் அவர் கொல்லப்பட்டார் என்றும் குறிப்பிடுகிறார். இன்னும் ஒரு ஆர்வம் தரக்கூடிய காரியம் என்னவென்றால், சகரியாவின் தீர்க்க தரிசனம் நடைமுறையாக பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை நிறைவிற்கு கொண்டு வருகிறது. இது பழைய ஏற்பாட்டின் இறுதி புத்தகத்திற்கு முந்தினது. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, புதிய ஏற்பாடும் மற்றொரு சகரியாவினை பற்றிய குறிப்போடு ஆரம்பமாகிறது. இது கால வரிசைப்படி லூக்காவின் புஸ்தகத்திலே பார்க்கும்பொழுது உங்களுக்கு புரியும். சகரியா என்பதற்கு யெகோவா நினைக்கிறார் என்ற அர்த்தம் என முன்பே பார்த்திருக்கிறோம். இந்த சகரியாவினுடைய மனைவி பெயர் எலிசபெத். இதற்கு அவருடைய உறுதிமொழி என அர்த்தமாகும். இந்த சகரியா பலிபீடத்தின் முன் ஆசாரிய ஊழியம் செய்து வரும்பொழுது தேவதூதன் ஒருவன் அவருக்கு காட்சியளித்தார் என்று பார்க்கிறோம். 400 ஆண்டுகளாக இருந்த அமைதிக்கு பின்னர் தேவனுடைய செய்தியோடு அந்த தூதன் தோன்றினான். எனவே தேவன் மீண்டும் தம்முடைய வாக்குறுதியை நினைவு கூர்ந்தார். இந்த தீர்க்க தரிசனம் கிறிஸ்துக்கு முன் 520 ஆண்டிலே எழுதப்பட்டதாகும். சகரியா ஆகாய் காலத்திலே வாழ்ந்தவர். எஸ்ராவின் புத்தகம் 5:1 6:14 நாம் இதை குறித்து பார்க்கலாம். இருந்தபோதிலும் சகரியா அவரை விட இளைஞனாக இருந்திருக்க வாய்ப்பிருக்கிறது. சகரியா 2:4 பாருங்கள். இந்த புத்தகம் தேவனிடத்திலே பெற்ற அருள் வெளிப்பாடு போன்ற தன்மையுடையது. இந்த புத்தகத்திலே காணப்படும் தரிசனங்கள் தானியேல், எசேக்கியேல் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் போன்றவற்றிலே காணப்படுகின்ற தரிசனங்களுக்கு ஒத்திருக்கின்றன. தானியேலும் எசேக்கியேலும் இஸ்ரவேல் தேசத்திலே பிறந்தவர்கள். ஆனால் தங்களுடைய புத்தகத்தை இஸ்ரவேல் தேசத்திற்கு வெளியே வைத்து அவர்கள் எழுத நேரிட்டது. அதேவேளையிலே சகரியா பாபிலோன் தேசத்திலே பிறந்தார். இஸ்ரவேல் தேசத்திற்கு வெளியே பிறந்த இவர் தன்னுடைய புத்தகத்தை தன் தேசத்தில் வைத்தே எழுதினார். இந்த தரிசனங்களை எழுதும்பொழுது தானியேலும் எசேக்கியேலும் யோவானும் இஸ்ரவேலுக்கு வெளியே இருந்தார்கள். ஆனால் தேவ வெளிப்பாடான இந்த தரிசனங்களை சகரியா எழுதும்பொழுது அவர் தன் தேசத்திலேயே இருந்தார். எனவே சகரியா மட்டுமே இந்த பாக்கியத்தை பெற்றார். மற்றவர்களை இருள் சூழ்ந்த சோர்வான வேளை மூடிய பொழுது சகரியா எடுத்துக் கொள்ளப்படுவதிலும் நம்பிக்கையின் தரிசனத்திலும் மகிமையானவற்றை கண்டார். மற்றெல்லா சிறிய தீர்க்க தரிசனங்களையும் விட இவரே மேசியாவை பற்றிய அதிகமான தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருக்கிறார். ஆகவே இது முக்கியமான, அதேவேளையிலே ஆர்வம் தூண்டக்கூடிய ஒரு புத்தகமாகும். சகரியா ஆகாய்க்கு சமகாலத்தவர்தான். இருந்தபோதிலும் இவருடைய புத்தகம் ஆகாய் புத்தகத்திற்கு நேர் மாறானது. இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் அறிந்திருப்பார்கள் என்பது உறுதியானது. ஒரே காலகட்டத்திலே வாழ்ந்த அதே ஜனங்களுக்கு இவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். இருந்தபோதிலும் இவர்களுடைய தீர்க்க தரிசனம் ஒன்றிற்கு ஒன்று மாறுபட்டதாயிருப்பது ஆச்சரியமாயிருக்கிறது. ஒரே காலகட்டத்திலே அதே ஜனங்களுக்கு இவர்கள் செய்தி அளித்திருந்தாலும் அவர்கள் தங்களுடைய காலத்திற்கு வெகு தொலைவில் உள்ள காரியங்களை பற்றி கூறியிருக்கிறார்கள். ஆகாய் அங்கே தேவாலயத்தின் அஸ்திவாரத்தின் கீழ் அமர்ந்து அதை அளந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கால்கள் எப்பொழுதும் தரையிலேயே இருந்தது. ஆனால் சகரியாவின் தலையோ எப்பொழுதும் வானை முட்டிக்கொண்டே மேலே இருக்கும். இவர் எப்பொழுதும் தரிசனங்களை காண்கிறவர். ஆனால் ஆகாய் மிகவும் நடைமுறையானவர். இருந்தபோதிலும் இருவரும் தேவனுக்காக ஒரே காலகட்டத்திலே ஒரே கூட்ட மக்களுக்காக அதே பிரச்சனை குறித்து பேசினார்கள். இன்னும் கூட அவர்கள் நம்மோடே வேறுபட்ட விதத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு விதமான மனிதர்கள் இன்றும் தேவை பிரியமானவர்களே. அவர்கள் இருவரும் சரியாக பொருந்தியிருப்பார்கள். நடைமுறையான காரியங்களை பேசி நடைமுறைவாதிகளாக இருக்கிறவர்களும் தரிசனங்களை காண்கிறவர்களும் இணைந்து செல்ல வேண்டும். ஏனென்றால் சொப்பனம் காண்கிறவர்களிடத்திலே ஒரு ஆபத்துண்டு. எப்பொழுதுமே தரிசனங்களை முக்கியத்துவப்படுத்துகிறவர்கள் அநேக வேளைகளிலே நடைமுறையானவர்களாக இருக்க மாட்டார்கள். அதேபோல நடைமுறைவாதிகளிலே அநேகர் தரிசனமற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த இருவரும் தேவை, இந்த இரண்டு பண்புடையவர்களும் தேவை. தரிசனத்தை பெற்ற நடைமுறைப்படுத்துகிற ஜனங்கள், ஊழியர்கள் தேவை. இதுதான் சிறந்தது. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது முதலாவது அதிகாரத்தை சிந்திக்கும்படியாக போகிறோம். முதல் ஆறு அதிகாரங்கள் மேசியாவையும் ஆயிர வருட அரசாட்சியை பற்றியதாகவும் இருக்கின்றன. நாம் இந்த பகுதியிலே 10 தரிசனங்களை பற்றிய குறிப்புகளை பார்க்கிறோம். இந்த 10 தரிசனங்களும் சகரியாவுக்கு ஒரே இரவிலே கொடுக்கப்பட்டது. இது இரவிலே நடக்க வேண்டிய ஒரு சிறந்த பணிதான். இந்த புத்தகத்தின் முதலாவது வசனம் இந்த புத்தகத்திற்கு அறிமுகம் போல வருகிறது. கவனிங்கள், வாசிக்கிறேன். சகரியா முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம். தரியு அரசாண்ட 2 வருஷம் 8 மாதத்திலே இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை. தரியு அரசாண்ட 2 வருஷம் 8 மாதத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பெரஜாதி அரசனுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுது யூதாவிலோ அல்லது இஸ்ரவேலிலோ எந்த ஒரு ராஜாவும் இல்லை. யூதர்களிலே மீந்தவர்கள் அப்பொழுதுதான் பாபிலோனிய சிறைப்பிடிப்பிலிருந்து திரும்பி வந்திருந்தார்கள். தாவீது வம்சத்திலுள்ள எவரும் அரியணையிலே இல்லை. புறஜாதியாரின் காலம் இப்பொழுது முன்னேற்றம் அடைந்து கொண்டு வந்திருந்தது. தரியு அரசாண்ட 2 வருஷம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாய் தீர்க்கதரிசி அப்பொழுதுதான் தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருந்தார். இவர்கள் ஒரே காலகட்டத்திலே வாழ்ந்த அதே ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள். ஆகாய் இந்த ஆண்டின் 6 மாதத்தில் தனது ஊழியத்தை ஆரம்பித்தார். சகரியா இதற்கும் 2 மாதங்கள் கழித்து 8 மாதத்திலே ஆரம்பித்தார். இது கிறிஸ்துவுக்கு முன் 520 ஆண்டாகும். ஆகாய் செப்டம்பர், அக்டோபர் மற்றும் டிசம்பர் போன்ற மாதங்களிலே தீர்க்க தரிசனம் உரைத்தார். நவம்பரிலே இவர் உரைக்கவில்லை. ஆகவே சகரியா ஆகாய் தவறவிட்ட நவம்பர் மாதத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தார். சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை என்று இங்கே பார்க்கிறோம். ஆகாய் கூறியது போலவே இவரும் கூறுகிறார். அதாவது ஆகாய் எந்த அதிகாரத்தோட பேசினாரோ அதே அதிகாரத்தோட சகரியாவும் பேசினார். இந்த புத்தகத்திலே இந்த வாக்கியம் 14 முறை வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். சகரியாவின் புத்தகத்திலே 14 அதிகாரங்கள் இருக்கின்றதினாலே சராசரியாக ஒரு அதிகாரத்திற்கு ஒரு முறை வருகிறது என்று நாம் மனதிலே வைத்துக் கொள்ளலாம். நாம் பார்க்கிறபடி இந்த புத்தகம் தேவனுடைய வார்த்தைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற மற்றொரு புத்தகமாகும். இப்பொழுது 2 வசனத்தை தியானிக்கப் போகிறோம். இது தேவன் சகரியாவுக்கு கொடுத்த செய்தியாகும். இந்த 2 வசனம் அந்த எச்சரிப்பின் செய்தியை துவக்கி வைக்கிறது. ஆகாய் பேசின அதே அதிகாரத்தின்படி தேவ வார்த்தையினால் சகரியா பேசி திரும்பி வந்த மீதியான இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடிப்பிற்கு முன்பிருந்த முன்னோர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டாம் என்று எச்சரிக்கிறார். பாருங்கள், வாசிக்கிறேன். சகரியா முதலாம் அதிகாரம் 2 வசனம். கர்த்தர் உங்கள் பிதாக்களின் மேல் கடும் கோபமாய் இருந்தார். அவர்கள் ஏன் சிறைப்பிடிப்பில் இருந்தார்கள் என்பதற்கு சகரியா இங்கே காரணம் சொல்கிறார். கர்த்தர் உங்கள் பிதாக்களின் மேல் கடும் கோபமாயிருந்தார், ஆகவேதான் அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள் என்று சொல்கிறார். அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். அதே தவற்றை, அதே பாவத்தை இவர்களும் செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வாறு எச்சரிக்கப்படுகிறார்கள். பாருங்கள், சகரியா முதலாம் அதிகாரம் 3 வசனம். ஆகையால் நீ அவர்களை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, தேவனுடைய பெயருக்கு முன்பாக அநேக அடைமொழிகள் வருகிறதை நாம் வேதத்திலே பார்க்கலாம். ஆனால் அவை நமக்கு வழக்கத்திலே நைந்து போன கருத்து போலாகிவிட்டது. நாம் அதிகமாக அதை பயன்படுத்தி இருந்தாலும் கூட அது நமக்கு அர்த்தமற்றது போலாகிவிட்டது. இங்கே சேனைகளின் கர்த்தர் என்பதற்கு உண்மையிலே என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த வார்த்தை இந்த புத்தகத்திலே 52 முறைகள் வருகிறது. இது இதன் முக்கியத்துவத்தை நமக்கு வலியுறுத்துகிறது. இதற்கு பணி அல்லது பலன் அல்லது போர் என்ற அர்த்தமாகும். இங்கே இது பயன்படுத்தப்பட்டிருக்கிற முறைமையின்படி இதனுடைய அர்த்தம் தன்னுடைய மக்களுடைய நலனுக்காக அவருடைய கட்டளையின் கீழ் இருக்கும் கணக்கில் அடங்கா ஆதாரங்களை இது குறிக்கிறது. நாம் இதை புதிய ஏற்பாட்டின்படி பார்க்கும்பொழுது இன்னும் சிறந்த விளக்கத்தை பெற முடிகிறது. பாருங்கள், எபேசியர் 2:4 தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர் என்றும், மத்தேயு 28:18 அவர் எல்லா அதிகாரமும் உடையவர் என்றும் பார்க்கிறோம். அப்படி இருக்கிறபடினாலே உங்களுக்கு என்ன தேவை பிரியமானவர்களே? உங்களுக்கு சிறிது இரக்கம் போதுமா? அவரிடத்திலே அதிகமான இரக்கம் இருக்கிறது. அவர் அதிலே ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறபடினால் அந்த இரக்கத்தை உங்களுக்கு தர விரும்புகிறார். நமக்கு இது எவ்வளவு தேவையாயிருக்கிறது தெரியுமா? அவர் சேனைகளின் கர்த்தர். இந்த பெயர் இந்த 3 மட்டுமே 3 வருகிறதை கவனித்து பாருங்கள். இங்கே என்னிடத்திலே திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் உங்களிடத்திலே திரும்புவேன் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் இவ்வாறு தம்முடைய இரக்கத்தை அவர்களுக்கு கொடுக்க முன் வருகிறார் என்பதை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். பாருங்கள், சகரியா 3:4 உங்கள் பிதாக்களை போல் இராதேயுங்கள். முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி, உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூப்பிட்டார்கள். ஆனாலும் எனக்கு செவி கொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே தேவனுடைய நடைமுறையான எச்சரிப்பை பார்க்கிறோம். தேவன் அவர்களை பார்த்து, நான் அனுப்பின தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளுக்கு உங்கள் பிதாக்கள் செவி கொடுக்கவில்லை. நான் ஓசியாவை அனுப்பினேன், யோவேல் தீர்க்கதரிசியை அனுப்பினேன், ஆமோசை அனுப்பினேன், ஏசாயா, எரேமியா எல்லாரையும் நான் அனுப்பினேன். இத்தனை தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பியிருந்தும் உங்கள் பிதாக்கள் அவர்களுக்கு செவி சாய்க்காமல் போனார்கள். ஆகவேதான் அவர்களை நான் சிறைப்பிடிப்பிற்கு ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, தேவன் உங்களுக்கு நேராக எத்தனை தேவ செய்திகளை நம்முடைய வானொலிகள் மூலமாக மற்றும் ஊழியர்கள் மூலமாக பத்திரிகைகள் மூலமாக ஒலிநாடாக்கள் மூலமாக அனுப்பியிருக்கிறார். நீங்கள் அவற்றிற்கு செவி சாய்த்து கீழ்ப்படுகிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது தேவன் அவர்களிடத்திலே கேள்வி கேட்கிறார். பாருங்கள், சகரியா 3:5 உங்கள் பிதாக்கள் எங்கே? தீர்க்கதரிசிகள் எந்தெந்தைக்கும் உயிரோடு இருப்பார்களோ? அதாவது முந்தின தீர்க்கதரிசிகளின் சத்தம் அங்கே இனி கேட்கப்படவில்லை. எரேமியா, ஏசாயா, ஓசியா, யோவேல் மேலும் ஆமோஸ் போன்றோரின் சத்தம் அடங்கிவிட்டது. அதாவது அவர்கள் மரித்து போய்விட்டார்கள். அவர்களுடைய சத்தம் அமைதியாகிவிட்டது. சரி, உங்கள் பிதாக்கள் எங்கே என்று தேவன் கேட்கிறார். அவர்கள் பாபிலோனிலே அடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் புதைக்கப்படுவதற்கு அது தவறான இடம். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்திலே புதைக்கப்படுவதையே விரும்புவார்கள். யாக்கோபு எகிப்து தேசத்திலே வைத்து தன்னை எகிப்து தேசத்திலே புதைத்துவிட வேண்டாம் என்று யோசேப்பிடம் உறுதிமொழி வாங்கிக் கொண்டார். அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை எபிரோனிலே இன்றும் இருக்கிறது. நான் என் பிதாக்களுடனே அடக்கம் செய்யப்பட விரும்புகிறேன் என்று யாக்கோபு சொன்னபடியால் அவ்வாறு செய்யப்பட்டது. கோத்திர பிதாக்களுக்கும் பக்தியுள்ள இஸ்ரவேலருக்கும் மரித்தோர் உயிர்த்தெழுதலின் பொழுது தாங்கள் தங்கள் தேசத்திலே இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை இருந்தது. நீங்கள் ஒருவேளை இஸ்ரவேல் தேசத்தை பார்த்திருப்பீர்கள் என்றால், கிழக்கு வாசலுக்கு முன்பாக கெதரோன் பள்ளத்தாக்கு முழுவதிலும் ஒலிவ மலையின் மேல் எல்லா பகுதிகளிலேயும் இஸ்ரவேல் ஜனங்களின் கல்லறைகளாக காணப்படுகிறதை பார்க்கலாம். அவற்றில் அநேகமானவற்றை அரேபியர்கள் சிதைத்து விட்டார்கள். இருந்த போதிலும் இஸ்ரவேலர்கள் அதை மீண்டும் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த இடத்திலே புதைக்கப்பட விரும்புகிறார்கள். ஏனென்றால் மேசியா அந்த இடத்திலே வரும்பொழுது தாங்கள் அவரை பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பூமியிலே தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரும்பொழுது இவர்கள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். சபை எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது, ரகசிய வருகையின் பொழுது, இயேசு பூமிக்கு வருவதில்லை என்பதை நினைவிலே கொள்ளுங்கள். மாறாக அவர் தம்முடையவர்களை பூமியிலிருந்து மேலே வரும்படி அழைத்து அவர்களை மத்திய ஆகாயத்திலேதான் சந்திப்பார். அப்பொழுது பூமியிலே அரசாட்சியை அமைப்பதற்காக அவர் பூமிக்கு வருகிறதில்லை. முதலாவது, இந்த உலகம் மகா உபத்திரவ காலத்தின் வழியாக கடந்து போகும். இதற்கு பின்னர்தான் கிறிஸ்து பூமிக்கு வந்து தனிப்பட்ட முறையிலே ஆட்சி நடத்துவார். ஆகவே மகா உபத்திரவ காலத்திற்கு முன் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எழும்புவது நடைபெறாது. அவர்கள் மகா உபத்திரவ காலம் நிறைவேறும் வரை காத்திருந்துதான் ராஜ்யத்திற்குள்ளே நுழைவார்கள். ஆகவே இங்கே சகரியா மூலம் கர்த்தர் கேட்கும் கேள்வியானது மிகவும் சரியானது என்பதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். உங்கள் பிதாக்கள் எங்கே? அவர்கள் பாபிலோனில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள். இஸ்ரவேல் தேசத்தின் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது அங்கே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்றால் அது சிறந்த காரியம் அல்ல. சகரியா முதலாம் அதிகாரம் 6 வசனத்தை பாருங்கள். இராமற் போனாலும் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரருக்கு நான் கட்டளையிட்ட என் வார்த்தைகளும் என் தீர்மானங்களும் உங்கள் பிதாக்களிடத்தில் பலிக்கவில்லையோ? எங்கள் வழிகளின்படியேயும் எங்கள் கிரியைகளின்படியேயும் சேனைகளின் கர்த்தர் எங்களுக்கு செய்ய நினைத்தபடியே எங்களுக்கு செய்தார் என்று அவர்கள் திரும்ப வந்து சொன்னதில்லையோ என்று சொல் என்றார். இங்கே உங்கள் பிதாக்களிடத்தில் பலிக்கவில்லையோ என்று கேட்கிறார். அதாவது அவர்களுடைய பாவத்திற்கு வந்த தேவ நியாய தீர்ப்பு அவர்கள் மீது பலித்தது. அது மட்டுமல்ல, எங்கள் வழிகளின்படியேயும் எங்கள் கிரியைகளின்படியேயும் சேனைகளின் கர்த்தர் எங்களுக்கு செய்ய நிர்ணயித்தபடியே எங்களுக்கு செய்தார் என்று அவர்கள் திரும்ப வந்து சொன்னதில்லையோ என்று சொன்னார்கள். அவர்கள் தங்கள் மீது வந்த நியாய தீர்ப்பு சரியானது, நியாயமானது என்று இறுதியாக ஒத்துக்கொள்ளும் மனநிலைமைக்கு வந்துவிட்டார்கள். தேவன் நியாயமாக செயல்பட்டார் என்று அவர்கள் கூறினார்கள். ஏனென்றால் தேவன் இவர்களை ஏற்கனவே எச்சரித்திருந்தார். ஆனால் அவர்கள் தேவனுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்காமற் போனார்கள். இதோடு இந்த புத்தகத்தின் நடைமுறையான பகுதி நிறைவு பெறுகிறது. இதற்கு அடுத்து வரும் பிரிவுகள் எல்லாம் நடைமுறையற்றது என்று அர்த்தமல்ல. இங்கே நான் கூற விரும்புவது என்னவென்றால், இனி வரும் பகுதிகள் பெரும்பாலும் சகரியாவின் தரிசனங்களை குறித்த காரியங்களையே சொல்லுகிறது. அருமையானவர்களே, நம்முடைய தேவன் தன் வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவர். அவர் எதையுமே சரியாக செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையிலேயும் காணப்படுகிற காரியங்கள் ஒருவேளை உங்களுக்கு இந்த வார்த்தைகள் சரியல்ல என்பது போன்று தோற்றத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாகவே செய்து வருகிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் காரியங்களிலே அவர் தமது இரக்கத்தை காண்பிக்க விரும்புகிறார். நீங்கள் இரக்கத்தை பெற வேண்டுமென்றால் அவரிடத்திலே வருவீர்களா? ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இஸ்ரவேல் ஜனங்களிலே முன்னான அவர்கள் பிதாக்கள் தவறு செய்து தண்டனையை அனுபவித்தது போல எங்கள் யாருடைய வாழ்க்கையிலேயும் தவறுகளுக்கு இப்படிப்பட்ட தண்டனைகள் வராதபடி எங்களுடைய தவறுகளை குறித்து நீர் எங்களோடு பேசும்பொழுது, எங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கும் பொழுது அதை உணர்ந்து நாங்கள் மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்கள் முன்னோர்கள் தண்டிக்கப்பட்ட காரியங்களிலிருந்தும் நாங்கள் பாடங்களை கற்றுக்கொண்டு உமக்குள்ளே முன்னேறி செல்ல நீரே எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய வார்த்தைகள் மூலமாக தொடர்ந்து எங்களோடு பேசும். தனித்திருக்கும் பொழுது பேசும், கூட்டங்களிலே பேசும். மனிதனுடைய சத்தத்தை அல்ல கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரின் மெல்லிய சத்தத்தை. உம்முடைய வசனத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் எங்கள் இருதயத்தின் ஆழத்திலே நாங்கள் கேட்க நீரே கிருபை செய்யும். நீரே எங்களுக்கு இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி. இப்போ குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி. குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி. குணப்படு பாவி. கற்பனையை துறந்த துறந்தாய், பக்தியின்மை தெரிந்தாய், பொல்லா பாவ வழி தீர்ந்தாய். பக்தியின்மை தெரிந்தாய், பொல்லா பாவ வழி தீர்ந்தாய். முத்தி கட்ட ஆட்டுக்குட்டியே ஓடிவா, உத்தமமே பெனார் கத்தி அழைக்கிறார். குணப்படு பாவி, துக்கமடையாயோ பாவி துயரமாயோ, துக்கமடையாயோ பாவி துயரமாயோ, மிக்க புலம்பாயோ மனம் மெலிந்துருகாயோ, மிக்க புலம்பாயோ மனம் மெலிந்துருகாயோ, இக்கணம் பாவக்கசப்பை உணராயோ, தக்காரும் மறை பக்கம் தொடராயோ, குணப்படு பாவி. தாழ்த்தும் மனசேயை போல் தாவிதரசனை போல், தன்னை தாழ்த்தும் மனசேயை போல், பாவி மனுஷியை போல் மனம் பாதைத்த பெதுரு போல், பாவி மனுஷியை போல் மனம் பாதைத்த பெதுரு போல், தேவனு கேட்காத தீமை செய்தேன் என்று பூவி புலம்புணல் ஆவியின் சொற்படி குணப்படு பாவி. உலகையும் நம்பாதே, உன்னை நீ நம்பாதே, இந்த உலகையும் நம்பாதே, பொன்னை நீ நம்பாதே, எந்த பொருளையும் நம்பாதே, பொன்னை நீ நம்பாதே, எந்த பொருளையும் நம்பாதே, தன்னை பலியிட்டு தாரணி விட்டவர் இன்னையும் ரட்சிப்பார், ஆண்டவரை பற்றி குணப்படு பாவி. தேவ கோபம் வரும் மேவி இப்போ குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி குணப்படு பாவி.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நீதிமொழிகள் 19:17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நீதிமொழிகள் 19:17.